நமஸ்காரம். ஒரு முக்கியமான தலைப்பு, நான்கு புருஷார்த்தங்கள் என்று சொல்லுகிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம அர்த்த காம மோக்ஷம். இதிலே தர்மம் அனைவரும் அறிந்தது, முடிந்தவரை சேர்க்கிறோம் செய்கிறோம். பொருள் ஆசைப்படக்கூடியதே, ஆனால் அளவோடு ஆசைப்பட வேண்டும், சேர்க்கிறோம். மோக்ஷம் செல்ல வேண்டும்னு விருப்பம் ஒரு நாள் ஏற்படுகிறது, பெருமானிடத்தில் வேண்டுகிறோம், சரணாகதி செய்கிறோம், கொடுக்கிறார். காமம், காமத்தில் ஈடுபடலாமா கூடாதா, நிறைய விசாரங்கள் நடக்கின்றனவே. ஆண் பெண் உறவுகளுக்குள்ளேயே விரிசல் கண்டுவிடுகிறதே, தகாத உறவுகள் உள்ளன, இப்படி பலதும் கேள்விப்படுகிறோம். அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன், ஓரினச் சேர்க்கை பற்றி பேசப்படுகிறது. கணவன் மனைவியே ஒத்தருக்கொத்தர் சத்தியமாக இருந்து கொள்ளாமல் வேறே நட்பு இருப்பதை பற்றி பேசப்படுகிறது. இது ஒவ்வொன்றும் சரிங்கிற கருத்து இருக்கிறது, தவறுங்கிற கருத்து இருக்கு. ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இப்ப நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு சில விஷயங்களை முன்வைக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு இதை பத்தி நீங்களே சிந்தித்து முடிவெடுக்கலாம். ராமானுஜர் ஒரு சன்னியாசி. அவர் உபதேசிக்கும் போது, சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை நான்கென்பர், நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷன் என்று திருவரங்கத்த முதலாருங்கிறவர் எழுதியிருக்கிறார். ராமானுஜர் உபதேசிக்கும் போது காமம்தான் சிறந்தது என்று சொல்லுவலாம். ஆனால் அந்த காமம் நாம் நினைக்கும் உலக காமம், ஆண் பெண் சுகம் அல்ல. அது வைதிக காமம், கிருஷ்ண காமம், பக்தி. பக்தியைத்தான் நம் முன்னோர்கள் காமம்னு சொல்லி இருக்கின்றனர். ஏனெனில் ஆண் பெண் சுகத்தும் போது என்ன இன்பம் கிட்டுகிறதோ அதை காட்டிலும் பன்மண்டங்கு இன்பம் உயர்ந்தது, நீடிக்கக்கூடியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனுபவிக்கும் போது கிட்டும். நமக்கு ஏற்படும் உறவு உடல் ரீதியானது, கர்மத்தால் ஏற்படுவது. ஆனால் பெருமானோடு நமக்கு இருக்கும் உறவு இயற்கையான உறவு, அது எப்போதும் நீடிக்கக்கூடியது, வைகுந்தத்திலும் நீடிக்கக்கூடியது. அதனால்தான் மனுதர்ம சாஸ்திர காலத்திலிருந்து ஒரு ஆணும் பெண்ணும் தகுதி பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்ளுகின்றனர். அதற்கு ரெண்டு பயன்கள் உண்டு என்று கூறியிருந்தேன். ஒன்று, குடும்பம், வாழ்க்கை, பிரஜோத்பத்தி, குழந்தைகள் பெறுதல், நன்கு வாழ்தல், அது இந்த குடும்பத்துக்கு சந்தோஷம். இன்னொன்று, ஆத்ம சந்தோஷத்துக்காக இருவரும் சேர்ந்து பிரம்மத்தை தேடுதல். அதில் கல்யாணத்துக்கு இருவரும் சேர்ந்து பிரம்மத்தை தேடி கர்ம அனுஷ்டானத்தை செய்து, பக்தி செய்து, விருந்தோம்பல் செய்து, பகவானை ஆராதித்து, பெரியோர்களை பூசித்து, இதுதான் முக்கிய பயன். அதற்காக கல்யாணம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கொண்ட இடத்தில் நமக்கும் ஒரு இன்பம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு அதைத்தான் பண்ணணுங்கிற தேவையில்லை. இது தேவையில்லைன்னு சொல்லிட்டா அந்த பெரிய இன்பத்துக்கே வந்து விடலாம். அல்லது ஏதோ முதல் சில நாள் இதை போல குடும்ப இன்பமும் வேணும் நினைத்திருந்தால் சற்றே வயசான பிற்பாடு இது வேண்டாம்னு ஒதுக்கிவிட்டு பேரின்பத்துக்கு வரலாம். அதை எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கார் மனுன்னால், ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவர்களுக்கு தேவையான குழந்தைகளை பெற்றுக்கொண்டனர். அதற்கு பின் இந்த உறவே தேவையில்லை. அப்படின்னா உடல் ரீதியான உறவு தேவையில்லை, கிட்டத்தட்ட இது நின்றுவிட வேண்டும் என்று கூறுகிறார். இத்தனைக்கும் அந்த ஆணோ பெண்ணோ வேற்று ஆணோடையோ பெண்ணோடையோ தொடர்பு வைத்துக் கொள்வது தவறு, யாரிடத்திலோ செல்வது தவறு. அந்த தவறு கண்டிப்பா கூடாதுன்னு சொல்லிடுறார், அது இருக்கட்டும். ஆனால் கணவனும் மனைவியும் அவர்கள் தங்களுக்குள்ளேயே கூட அப்படி சுகத்தை அனுபவிப்பார்களானால் தேவையே இல்லையே. பகவானை அனுபவிக்க அனுபவிக்க அவன் தொண்டில் ஈடுபட்டால் விகித விஷயம் கூட விட்டு போகுங்கிறார். சாஸ்திரம் சம்மதிக்கிற விஷயம் கூட விட்டே போய்விடும். ஏனெனில் பயனில்லை. வெறுமனே ஆணும் பெண்ணும் இன்பம் அனுபவித்து என்ன பயன்? இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை, அதனால் திருஷ்டமான ஒரு பயன் இல்லை. அப்ப தேக சுகம் அப்படிங்கிற பயனுக்கு போய் நின்றுடும். அது எவ்வளவு தூரம் போகும்? ஓரளவுக்கு தான் கூட்டிக் கொண்டு போகும். அதற்கு மேல் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துவிட்டால் தானே அதிலிருந்து விலகி விடுவோம். விலக விலக பகவானிடத்திலும் ஈடுபாடு கூடும். அப்படி சொல்றதை விட அவரிடத்துல ஈடுபாடு கூட கூட தன்னடையே விட்டே போகும். விட்டு போகுங்கிறதுக்காக அப்ப கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் வந்துவிடும், அவர்களுக்குள்ள ஈடுபாடு இருக்காது என்பதெல்லாம் உலக பேச்சுக்கும் ஊடகத்துக்கும் நன்றாக இருக்கலாம், இருக்கலாம், அதன் நிலையில் இருக்கலாம். ஆனால் அது மேல வர வர அந்த நிலையை நாம உசத்தி கொண்டு விட்டோமானால் கண்டிப்பா மனம் ஈடுபட்டிருக்கும். இப்பவும் சொல்லுகிறேன், கணவன் மனைவி உட்கார்ந்து திருவாய் மொழியிலிருந்து 10 பாடல்களை படித்து அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கட்டும், திருப்பாவ 2 பாட்டை சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அதனுடைய பொருளை படித்து அனுபவிக்கட்டும், அந்த அனுபவம் அந்த இன்பம் நீடித்திருக்கிறதா அல்லது வேறு இன்பம் நீடிக்கிறதா என்று நீங்களே பரீட்சை பண்ணி பார்த்து கொள்ளலாம். அப்படின்னால் எப்ப அந்த இறை இன்பத்தில் ஈடுபட்டு விடுகிறோமோ, இன்னும் கேட்டா கணவன் மனைவி உறவு வலுப்படும், அது ஒரு நாளும் வீக்கன் ஆயிடாது. இந்த உண்மையை நாம மெதுமெதுவே தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண் பெண் கல்யாணம் பண்ணவர்களுக்குள்ளேயே குழந்தை பெற்றாய் விட்டதென்னால் மெதுமெதுவே பெருமானை நோக்கி திரும்ப ஈடுபாடு குறைந்து விடும் அப்படின்னு இருக்கும்போது, அதற்கு மேலே வெளியாளிடத்தில் ஈடுபாடு கொள்வதோ அல்லது ஆண் ஆணனிடத்தில் ஈடுபாடு கொள்வதோ பெண் பெண்ணினிடத்தில் ஈடுபாடு கொள்வதோ எந்த பயனுக்காக? ஒன்னும் பயனே இல்லையே. அதில் இருப்பது மறுபடியும் தேக சுகம் தானே. அந்த சுகத்தை தான் தாண்டிட்டோம். ஏன்னா குழந்தைகள் பெறுவதுங்கிற சுகம் அங்க இருக்க போறது இல்லை. அது இருந்தாலாவது நமக்காக பின்னாடி கர்மம் பண்ணுவா அப்படின்னு வைக்கலாம், அதுவும் இல்லை. அப்ப அது எதற்காக ஈடுபட போகிறோம்? அந்த கேள்விதான் முக்கியமான கேள்வி. வெறும் நம் சுகத்துக்காக சொன்னால் அப்ப இறை இன்பமே இல்லாதவர்களுக்கு தான் அதை போல தோணலாம். அது வந்துருத்துனால் பழக்கி பார்க்கல. பழக்கி பார்த்து விட்டா கண்டிப்பா அது தெரிஞ்சிடும்னு வச்சுங்க. அதுக்குதான் நானே சொல்றேன், இப்போ கணவன் மனைவியே புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு நிதானமா படித்து அதனுடைய ஆள் பொருளை டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தி பேசி பாருங்க, கண்டிப்பா அந்த இன்பம் உயர்ந்ததாக இருக்கும். நிறையவே விட்டு கொடுத்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச சண்டை கூட குறைஞ்சி போடும். ஆன்மீக உணர்வு வளர வளர ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை நிறைய வந்துடும். ஆனா வெறும் லௌகிக உணர்வோட இருந்தோம்னால், தேக சுக உணர்வோட மட்டும் இருந்தோம்னால் அப்ப அது வராது, அந்த ஈடுபாடு நிற்காது, சட்டென்று கோபம் வரும், மனஸ்தாபம் வரும். அதை நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த பின்பலத்தை வச்சு பாருங்க. இதற்காகத்தான் பழையங்காலத்திலேருந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் வெளியில ஆறிடத்துல தவறான உறவு கொள்வது தள்ளத்தக்கது, அதை விட்டுடுவோம். ஒத்துக்கொள்ளப்பட்ட உறவாகவே இருந்தாலும் அது இறைப்பணியோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிகவும் தாழ்ந்ததாக படப்போகிறபடியால் தன்னடையே நம்மிடத்திலேருந்து விலகிவிடும். எப்போதும் ஒரு விஷயத்தை எடை போடணும்னால் அதனுடைய ஜெனித், அதனுடைய எது உயர்ந்த விஷயமோ அதை பெஞ்ச் மார்க்கா வைக்கணும். அதை வச்சுத்தான் எடை போட்டு பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம இதுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருந்தோம்னால், இப்ப அடல்ட்ரினா என்ன பண்ணலாம், ஓரின சேர்க்கையாளர்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை மட்டுமே வச்சுன்னு பேசக்கூடாது. இத்தோட ஒப்பிட்டு எந்த உயர்ந்த இன்பம் இருக்கிறது அப்படிங்கறத நாம புரிந்து கொண்டால்தான் இது தேவையா சரியா தப்பா எதை பத்தியுமே பேசுவதற்கு இயலும். இது சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பா பகவானை பத்தி பக்தி தெரிந்தவர்கள் மெதுவா யோசிச்சு ஒப்பிட்டு பார்த்து செயல்படுத்தியும் பார்த்தால் அப்ப கிருஷ்ண காமம்ங்கிறது எவ்வளவு உயர்ந்தது, பகவானிடத்துல பக்திங்கிறது தான் காமமாக ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் கொண்டாடப்படுகின்றன என்பது புரியும். ஆர் மனசையும் கொஞ்சம் திறந்த மனசா வச்சிருந்து மெதுவா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்தியின் சீர்மை புரியும்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9444 19021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.